நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, மகாகவி பாரதி கவிதைகள் எழுதுவதில் மட்டுமல்ல கட்டுரைகள் எழுதுவதிலும் கை தேர்ந்தவர் என்று தன்னை கவர்ந்த பாரதியின் படைப்புகள் குறித்து கூறுகின்றார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் த. அருள் செல்வம் அவர்கள்.
தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தாள் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடென்று சொன்னாய் வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி பார்த்தவிடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி ஆ மேனி கொதிக்குதடி தலை சுற்றியே வேதனை செய்குதடி வானில் இடத்தை எல்லாம் இந்த வெண்ணிலா வந்து தழுவுது பா மோனத்திருக்குதடி இந்த வையகம் மூழ்கி துயினிலே நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோர் நரக துழலுவதோ நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோ நரக துழலுவதோ ஆ தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் நினைவு நாள். இந்த நாளில் நான் படித்த, நான் அறிந்து கொண்ட, என்னளவில் புரிந்து கொண்ட பாரதியை பற்றி சில தகவல்களை பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப நீண்டகாலமாக இருந்து வந்த ஒரு எண்ணம், ஆசைன்னு கூட சொல்லலாம். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே சொல்லி ஆகணும். இதை பாரதியாரை பற்றி நான் சின்ன வயசுலேருந்தே பாடப்புத்தகங்களை நான் படிச்சுட்டு வரேன். கவிதைகள் தான், பாரதியார் என்றால் கவிதைகள் தான் அப்படின்ற ஒரு புரிதலோடு தான் அறிமுகப்படுத்தப்பட்டார் பாரதி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிந்திக்கக்கூடிய தன்மை வந்ததுக்கப்புறம், நான் வந்து கல்லூரி வாழ்க்கை முடித்ததுக்கப்புறம் சமுதாயத்தோடு ஒன்றிணைந்து வாழக்கூடிய சூழ்நிலை வர்றப்ப நான் பாரதியாரை படிக்கிறேன். படிக்கிறப்ப எனக்கு வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த ஒரு கண்ணோட்டத்தோடையே நான் பார்த்து கொண்டு வந்தேன். ஒரு காலகட்டத்தில் மற்ற அறிஞர்கள்லாம் பாரதியாரை பற்றி நான் பேசுகிறப்ப கேட்குற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நம்மளுக்கு இன்றைக்கு தெரியும், சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா பாரதியாரோட தாக்கம் அதிகமாக இருக்கு. இன்றைக்கி பாரதியாரோட கவிதைகளையும் அவரோட வாழ்க்கை முறைகளையும் நன்கு உணர்ந்து கொண்ட சமுதாயத்தில் நிறைய பேர் ஒரு நல்ல ஒரு பெரிய பெரிய ஆளுமைகளாக உருவாகியிருக்காங்கிறதும் வரலாறு சொல்லக்கூடிய செய்தி. எனக்கு வந்து இந்த அளவுக்கு பெரிய பரந்துபட்ட பார்வையெல்லாம் பாரதியார் மேல் கிடையாது. இப்போ அறிவு வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் தேடுறேன். இந்த மாதிரி அறிஞர்களோட பேச்சையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறப்ப ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோட கண்ணோட்டத்தோடு நான் பார்த்து கொண்டு இருக்கிற பார்வை தப்பு. பாரதியார் பற்றி அவர் வந்து கவிதைகளாக, அந்த வார்த்தைகளாக நம்ம வந்து பாரதியாரை பார்க்கக்கூடாது அப்படின்றது எனக்கு இந்த செயல்கள் மூலமாக தெரிய வந்தது. என்ன அப்படின்னா, அவர் வந்து கவிதைகளாக எழுதினார், அது வந்து ஒரு ஊடகமாக வச்சுக்கிட்டார். அதாவது தான் பெற்ற இன்பத்தை, தான் பெற்ற சோகத்தை, தான் பெற்ற அனுபவத்தை தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அதை வந்து கடத்தி கொண்டு போகும் ஊடகமாக தான் அவர் வந்து அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார் அப்படின்றத எனக்கு வந்து ரொம்ப காலம் கழித்து புரிந்தது. இது புரிய புரிய என்ன ஆகுதுன்னா, நானும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசையும் எனக்கு வருது. இது வந்து எல்லாருக்கும் தூண்டப்படணுங்கிறது ஒரு ஆசை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாரதியாரை தமிழை நேசித்தவர்களில் பாரதியார் முக்கிய பங்கு வகித்தார், அது எல்லாத்துக்கும் தெரியும். தமிழை வந்து அவர் வந்து தாய்க்கு மேலாக நினைத்து அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை உண்மையாக உணர்ந்து கொண்டு நம்மளோட வேதத்தெல்லாம் நல்லா படிச்சிருக்கார் அவர். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட பண்பாட்டில் சொல்லப்பட்ட விஷயங்கள் மிக உயரத்தில் மிக ஒரு பண்பட்ட நாகரிகத்தில் பிறந்த நாம் ஏன் இப்படி ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம், நம்மளோட வாழ்க்கை முறைகள் இப்படி இருக்கக்கூடாது, இந்த மரபில் வளர்ந்த நாம் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சார். அப்போ அவர் வாழ்ந்த காலகட்டங்கள் சுதந்திர போராட்டத்தை எடுத்து செல்லக்கூடிய இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அடிமை வாழ்க்கை தான், எல்லாருமே சாதாரண மக்களும் அடிமையாக தான் இருந்தோம், அந்நியர்களுக்கு நாம் அடிமையாக தான் இருந்தோம். என்ன சட்டம் போட்டாலும் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு என்ன நோக்கம், நம்மள்கிட்ட இருக்கிற செல்வங்களை எடுத்துக்கொண்டு போய் அவங்களோட பூர்வீக நாட்டில் வளமைப்படுத்தணுங்கிறது தான் அவங்களோட எண்ணம். அப்போ நாம் சுரண்டப்பட்டுருக்கோம் இங்கே, நம்மளோட வாழ்வாதாரம் நாம் பிறந்ததே இங்கே தான், நம்மளோட தாய் நாட்டை வந்து அடுத்தவர்கள் வந்து சூறையாடிட்டு இருக்கிறத நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டுட்ருக்கோங்கிறது தான் அன்றைய காலகட்டம், ஏற்றுக்கொண்டுட்டு இருந்தோம். அதை வந்து எதிர்த்து பேசுகிறதுக்கான தைரியம் யார்கிட்டையும் இல்லை. தைரியம் யார்கிட்டையும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படலை. அது பாரதியார் கண்கூடாக பார்க்குறார். அவர் வந்து ஒன்று ஒன்றையும் ஒப்பிட்டு பார்த்துட்ருக்கார். நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, இப்போ சமுதாயத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க, என்ன முரண்பாடுகள் இருக்குங்கிறது அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்குள்ளார வர வர என்ன ஆகுதுன்னா, தானும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடணும், வாழ கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வேறுன்றிருச்சு. இது வந்து படித்ததுனால் மட்டும் வரவில்லை அப்படின் தான் எனக்கு தோணுது. என்னென்னா அவரோட வாழ்க்கை வரலாறு படிக்கிறப்ப சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா கணக்கு பாடத்தில் வந்து ரொம்ப ஒரு நாட்டம் கிடையாது. ஆனால் அவங்க அப்பா வந்து ஒரு பருத்தி மில் வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்கள்ட்ட தான் நம்ம பருத்தி நெசவு செய்கிறதுக்கு கொடுத்து அங்கேருந்து ஆடைகள் மறுபடியும் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம அதை உபயோகப்படுத்திகிட்டு இருந்தோம். பாரதியோட அப்பாவுக்கு என்ன ஒரு தாக்கம் அப்படின்னா, இதெல்லாம் ஏன் நம்ம ஊர்லேயே செய்யக்கூடாது, தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம வந்து இறக்குமதி செஞ்சிட்டோம் அப்படின்னா நாமளே உற்பத்தி செய்து குறைந்த விலையில் நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால வெளிநாட்டுக்காரங்களோட உதவியோட அந்த துணிகள்லாம் வந்து இது பண்ணிட்டு இருந்தா. இந்த மாதிரி தான் இளமை காலத்தில் இருந்தது. அவங்க அப்பாவுக்கு என்ன எண்ணம்னா, தன்னோட பிள்ளையையும் இந்த தொழிலில் ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எண்ணம். அந்த காலத்தில் படித்தவர்கள் வந்து அதிகமாக கிடையாது, எல்லாருக்கும் விழிப்புணர்ச்சி இல்லை, அது வந்து சாப்பாட்டுக்கு வழி கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட நிலைமையும் இருந்தது, எதிர்த்து போராடக்கூடியதெல்லாம் இல்லை. அப்போ இவங்க அப்பாவுக்கு அந்த காலத்திலே இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுனால கணக்கு பாடத்துலேயே சின்ன வயசில் அவரை நல்லா நாட்டமாக படிக்க வச்சிட்டோம்னா பிற்காலத்தில் தொழில் செய்கிறதுக்கு இன்னும் அறிவு வளரும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. பாரதியாருக்கான பள்ளிக்கூடம் போகிறதுக்கே அவருக்கு பிடிக்கல, கணக்கு பாடம் பிடிக்கல. இளமை காலத்தில் அப்படி தான் இருந்தது, படிப்பில் நாட்டம் இல்லாமல் இருந்தது. வெளியில் தெருவில் போடக்கூடிய அந்த தெருக்கூத்துகள்லாம் நடந்துட்டுருக்கிறப்ப இவருக்கு அதை போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் தான் இருந்தது. அவங்க அப்பா இறந்துடுறாங்க, அவர் விவரம் தெரியறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. இப்போ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கல்யாணமும் ஆயிடுது. ஸோ எடுத்து வளர்க்குறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அவங்க மாமா வந்து அவரை காசி கூப்பிட்டு போயிடுறாங்க. காசி கூப்பிட்டு போய் அங்கே 3 வருடங்கள் அங்கே காசியில் இருந்திருக்காரு. அந்த டயத்தில் தான் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் ஹிந்தி இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கிட்டது. இந்த மாதிரி படிக்கிறதுல என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து ஒரு முரண்பாடு இருக்கிறது தெரியுது. அதாவது சமூகத்தில் வந்து மக்கள்னா மனிதர்கள்னால் எல்லாமே ஒன்று தான், இவங்க வந்து வேதங்கள் பிரிக்கிறாங்க, அது வந்து தப்பு, நம்மளோட வேதங்கள் சொல்கிற விஷயங்களும் இங்கே நடந்துகிட்ருக்க விஷயங்களும் வேறு மாதிரி இருக்குது, தப்பான விஷயத்தை நம்ம துணை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னையே ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு அவரோட தோற்றத்தை மாற்றுறாரு. இது வந்து அவங்க பிராமணர்கள் அனுஷ்டாரத்துக்கு விரோதமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க மாமாவுக்கு இந்த விஷயங்கள் இவர் செய்கிறதெல்லாம் பிடிக்கல. சீர்திருத்தத்தை வந்து தன்னையே சீர்திருத்தவாதியாக ஆக்கி கொள்றதுட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த பூநூல்லாம் அவுத்துறாரு. மீசை ஆக்சுவலாக பிராமணர்கள் வந்து மீசை வைக்க மாட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா மீசையை வளர்த்துக்கிட்டு முண்டாசு கட்டிட்டு அந்த தோற்றத்தை மாற்றதும் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு தடவை அவங்க சமஸ்தானம் அங்கே போயிருக்காங்க. கோயிலில் இவரை பாட சொல்லி அந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு. பாடுறப்ப அவருக்குள்ளார இருந்த அந்த உணர்வுகள் வந்து வெளிப்பட்டிருக்கு அந்த பாடல் மூலமாக. அதை கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டாங்க அந்த மகாராஜா. அதனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மறுபடியும் பாரதியாரை வந்து எட்டயபுரத்துக்கே வந்துருங்க, நம்ம ஊருக்கே வந்துருங்க, நம்ம சமஸ்தானத்துலேயே நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுத்துட்றேன், நீங்கள் அங்கே இருந்துக்கலாம், இவ்வளோ திறமையை வச்சுட்டு நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. பாரதியார் வந்து அங்கேருந்து இங்கே வந்துடுறாரு. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவருக்கு வந்து வேலை எதுவுமே கிடையாது. அங்கே சமஸ்தானத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் வரணும், மகாராஜா கூடவே இருக்கணும், அவருக்கு ஏதாச்சும் தோன்றப்ப பாட சொல்லுவாரம்மா, அப்போ நீங்கள் பாடினா போதும், வேறு எந்த வேலையும் இல்லை, உங்களுக்கு வந்து நாங்கள் காசு வண்டி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னோடனே இவருக்கு இந்த மாதிரி ஒரு வேலை செய்யாமையே காசு வாங்கிறது, ஒருத்தவங்களை புகழ்ந்து பாடுறது, ஒரு புரோஜனம் இல்லாமல் ஒரு வேலையை செய்கிறது, புரோஜனம் இல்லாமல் தன்னோட பொழுதை கழிக்கிறது வந்து இவருக்கு பிடிக்கல. மனதுக்கு விருப்பம் இல்லாமல் தான் அது கொஞ்ச நாள் செஞ்சுட்டு இருந்தார். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அதனோட வெளிப்பாடு வந்துருச்சு. அவங்க மகாராஜா வந்து நகர்வலம் வந்துட்டு இருக்கிறப்ப பாரதியார் செல்லி கவிதைகளை படிச்சுட்டு அதன் மூழ்கி இருந்திருக்காங்க. இவங்க வீட்டுக்கிட்ட வரப்ப பாரதியார் வந்து இவரை வரவேற்காமல் விட்டார். அப்போ ராஜாவுக்கு மிகப்பெரிய கோபம் வந்துருச்சு. இவர் என்ன நம்மளை வந்து மதிக்கலை அப்படின்ற மரியாதை குறைவாக இது பண்ணுறான்னு சொன்னோடனே வேலை இல்லை அப்படி சொல்லிடுற சமஸ்தானத்தில். அப்போ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாரதியாருக்கு. இந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறதுக்கு எனக்கு மனசுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் வேலையில் விட்டு நீக்கினது ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு தமிழ் பாடம் எடுக்கிறதுக்கு மதுரையில் இருக்கிற ஒரு உயர்நிலை பள்ளிக்கூடத்துக்கு போகிறார் ஆசிரியராக. அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப தான் சென்னையில் வந்து சுதேசமித்திரன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை, அப்போ வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்கெல்லாம் ஆங்கிலேயர்கள் செய்கிற விஷயங்கள்லாம் நம் மக்களுக்கு என்னென்ன தீங்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் எதிர்க்கணுங்கிற ஒரு, அப்போ தான் அது துளிர்விட்ட காலங்கள். அப்போ அதை பற்றின விஷயங்கள் வெளிநாட்டில் சம்பவம் நடக்கிறதெல்லாம் இவங்க அந்த சுதேசமித்திரன் பத்திரிகையில் போட்டிருந்துருக்காங்க. அந்த சுதேசமித்திரன் பத்திரிகையினோட ஆசிரியர் வந்து பாரதியரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அப்போ இவரோட புலமையை பார்த்து அவருக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாகவும் உள்ள இருந்திருக்கு. பாரதியார் வந்து நீ இந்த வேலை உனக்கு வேண்டாம், நீ அங்கே வந்துரு பத்திரிக்கையில் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்றது அவருக்கு பாரதி இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது நாட்டு மக்களுக்கு வந்து நம்மளோட கருத்தை கொண்டு போய் சேர்க்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு ஏற்கனவே உள்ளுக்குள்ளர் அந்த மாதிரி தான் செய்யணும், அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்மளால் சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைக்குங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த வேலையை ஒரு மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறார். அப்போ அங்கே சென்னைக்கு போயிட்டு என்ன பண்ணுறாருனா அந்த பத்திரிகையில் நிறைய கட்டுரைகள்லாம் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்புறம் பாட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு அந்த கற்பனை வளத்தோடு எழுதுறாரு. மொழிபெயர்ப்பில் அவருக்கு ஈடுபாடு பயிற்சி கொடுக்கப்பட்டது வந்து அந்த சுதேசமித்திரன் பத்திரிகையில் வேலை செய்கிறப்ப தான். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் அவருக்கு கான்ட்ரவர்சியாக வந்தது. ஏன்னா அந்த சுதேசமித்திரன் பத்திரிகை என்ன அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏன்னா ஆங்கிலேயர்களை நம்ம எதிர்க்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து அந்த பத்திரிகையை தடை செஞ்சிருவாங்க. அது இல்லாமல் வழக்குகள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடுறதில் அவங்களுக்கு ஈடுபாடு இல்லை. பாரதியாருக்கு அப்படி கிடையாது, உண்மையை வந்து உண்மையாக சொல்லணும், சில விஷயங்கள் சில இடத்துல சொல்லக்கூடிய இடத்துலையும் கூட நம்மளுக்கு சொல்ல வாய்ப்பு கிடைக்க மாட்டேது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால் அந்த சுதேசமித்திரன் பத்திரிகையிலையும் இருந்தும் அவர் தன்னை வந்து விடுவித்து கொண்டு வரப்போ தான் அவங்களோட நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க, இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகை. அந்த பத்திரிகையை ஆரம்பிக்கிறப்ப தான் என்ன சொல்கிறாருன்னா பாரதியார் முத முத தமிழ்நாட்டில் கார்ட்டூன்லாம் நம்ம சொல்கிறோம் கேலி சித்திரங்கள் இன்றைக்கி அதனால நிறைய இஷ்யூஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு சமகாலத்துலலாம். இப்போ முதல் முதலாக தமிழர்களுக்கு அந்த கேலி சித்திரங்கள் பத்திரிகையில் அறிமுகப்படுத்தினது அந்த டயத்தில் தான். விதவிதமாக கற்பனை வளம் மிகுந்து சில சமுதாய பிரச்சனைகளையும் சேர்த்து கொண்டு அந்த மாதிரி ஒரு சித்திரத்தின் மூலமாக நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்தோம்னா இன்னும் ஆழமாக மனதில் சென்று சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பத்திரிகையில் வராரு. அவர் கவிதைகள் வந்து நிறைய பேரை வந்து உணர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக இருந்தது. பாரதியாரோட செல்வாக்கு வந்து இந்தியா பத்திரிகையில் வேலை செய்துட்டு இருக்கிறப்ப தான் வந்து மிக பிரபலமாக எல்லாரோடையும் கவனிக்கப்பட்டது. இது வந்து என்னென்னா ஆங்கிலேயர்களுக்கு போகுது, இந்த தகவல் போனோடனே அவங்களுக்கு கோபம் வந்துடுது, இந்தியா பத்திரிகையை வந்து தடை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அப்போ இவரோட கூட இருந்த நண்பர்கள் எல்லாமே கைதாகிடுறாங்க. பாரதியரை வந்து அவங்க நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீ கைதாகக்கூடாது, ஏன்னா உன்னோட கவிதைகள் வந்து மக்களுக்கு இன்னும் போய் சேர்ந்தால்தான் நாம் இவ்வளோ நாள் பாடுபட்டதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும், நீ கைதாகி வந்துட்டேன் அப்படின்னா பத்திரிகை நடக்கிறதுக்கு தொடர்ந்து நடத்துறதுக்கு யாரும் இல்லை, அதனால் நீ வந்து பாண்டிச்சேரி, ஏன்னா சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி பக்கம் அங்கே போய்க்கலாம், ஏன்னா அங்கே வந்து பிரெஞ்சுக்காரங்களோட ஆட்சி நடந்துகிட்ருக்கு, அங்கே போனால் ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை கைது செய்ய முடியாது அப்படின்ற ஒரு இது இருக்கிறதுனால அவர் நண்பர்களின் தூண்டுதல் பேர் தான் அவர் அங்கே போயிடுறாரு. பாரதியார் வந்து பாண்டிச்சேரியில் மொத்தம் 10 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க. அந்த 10 ஆண்டுகள் தான் மிக முக்கியமான காலகட்டம் பாரதியோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா. அங்கே தான் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, அந்த மிகப்பெரிய பாஞ்சாலி சபதம் இந்த மாதிரி படைப்புகள்லாம் அங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிறப்ப தான் வந்தது. அங்கே நிறைய இன்னல்கள்லாம் நிறைய சந்திக்க நேரிட்டது, தடைகள் நிறைய இருந்தது. இவருக்கு என்னென்னா சாதாரண வாழ்க்கை நடத்துறதுக்கு கூட பொருள் அதாவது எப்படின்னா பண கஷ்டம் நிறைய இருந்திருக்கு. ஒரு குடும்பஸ்தனாகி 2 குழந்தைகளை வைத்து கொண்டு பத்திரிகையை நடத்துறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான காரியமாக இருந்தது. இருந்தாலும் அவருக்கு வந்து வேறு எந்த ஒரு இதை மாற்றிக்கிட்டு வேறு எங்கேயும் போகணும் அப்படிங்கிறது தோணலை. அவர் வந்து எப்படின்னா அது ஒரு பத்திரிகையாக அவர் நினைக்கல, அது தன்னோட வாழ்க்கையை அதை வந்து பாவிச்சுக்கிட்டு அவர் உணர்வுபூர்வமாக செய்தார். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க மனைவியே கோச்சிட்டு போயிட்டாங்க. ஏட்டிக்கு பிடியாக பண்ணுறீங்க, அதாவது நடைமுறைக்கு ஒவ்வாததாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்ற மாதிரியான கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சண்டையெல்லாம் போட்டு அவங்க போன நிலைமையில வந்து அந்த டயத்துலலாம் பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. அப்போ 10 ஆண்டுகள் அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா தடை நீர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேச்சு அடிபட்டது. இவருக்கும் இங்கேயே இருக்கிறதுக்கு பிடிக்கல, ஏன்னா சுதந்திரமாக செயல்பட முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்தது. பாண்டிச்சேரியில் இருந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா வாவேசு ஐயர், கனக சுப்புரதனம் சொல்லிட்டு பாரதிதாசன் இருக்காருங்களேன், அவங்க வாரான்னு சொல்லிட்டு வா ராமசாமி அங்க இவங்களோட தொடர்பு எல்லாம் ஏற்பட்டது. அரவிந்தரோட தொடர்பு ஏற்பட அவர் வந்து கல்கத்தாலேருந்து அப்போ தான் இங்கே வந்திருக்காரு. இங்கே வந்து இங்கே ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தணுன்றது. இவங்களோட சேர்ந்து தான் பாரதியார் வந்து அந்த டயத்தில் வேலை பார்த்துட்டுருந்தாங்க. இந்தியா பத்திரிகையும் நடத்துனாங்க. அப்போ அரவிந்தர் நடத்திட்டு இருக்கிற பத்திரிகைகள்லையும் சில தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு வந்து மொழிபெயர்க்கிறது, ஆங்கிலத்துலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கவிதைகள் கட்டுரைகள்லாம் பிரசுரமான காலகட்டம் பாண்டிச்சேரியில் இருந்தது. 10 வருஷம் கழித்து பாண்டிச்சேரியை விட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ தான் கடலூரில் அவரை கைது செஞ்சிடறாங்க. உங்கள் மேலே வாரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இருந்ததுக்கப்புறம் அவர் மேலே சுமத்தப்பட்ட குற்றம் வந்து நிரூபிக்கப்படவில்லை, அதனால் அவங்கள விடுதலை செஞ்சிடறாங்க. விடுதலை செஞ்சதுக்கப்புறம் சென்னையில் திருவல்லிக்கேணியில் மீதி நாட்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ யானை வந்து அடிபட்டு சத்ததுன்னு சொல்கிறாங்க, அந்த குறிப்பு வந்து நம்பகத்தன்மை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாரதியாருக்கு அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருக்காரு, அதுக்கு உடல் உபாதைகள் மூலியமாக தொடர்ந்து வயிற்றுப்போக்கு 3 நாட்கள் இருந்திருக்கு. அந்த காலத்தில் மருத்துவம் செய்கிறதுக்கும் அவர்கிட்ட வசதி இருந்ததுன்னு தெரியல, அதனால் உடல் நல குறைவால் கடைசியில் வந்து அவரோட இறுதி மூச்சு வந்து நின்றுச்சு. அவரோட கவிதைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு காலத்தில் படித்த கவிதைகள்லாம் இன்றைக்கி வேறு மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு இடத்துல பதிந்து வைத்திருக்கார், கட்டுரைகளில் வருது இந்த செய்தி. என்ன சொல்கிறாருன்னா, உண்மையாயிரு உண்மையாயிரு உண்மையாயிருந்தால் நம்ம எல்லாமே சொல்கிறோம். அவர் சொல்கிறாரு, உனக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாமே உன்னுடைய உண்மைத்தன்மையிலேருந்து தான் வரப்போகுது. உண்மையாக இருந்தால்தான் உனக்கு எல்லா இன்பமும் கிடைக்கும். உண்மைதான் தவங்களுக்கெல்லாம் உயர். தவம் நம்ம செய்யணும். இப்போ எந்த ஒரு செயலாக செய்யறதுனாலும் நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்கள்ல, அதாவது ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த திறன், அது வேணும். அதுக்கப்புறம் சாஸ்திரங்களுக்கெல்லாம் வேர், நம்மளோட சாஸ்திரங்கள் எழுதப்பட்டிருக்குதுல்ல, அதெல்லாம் உண்மையைத்தான் நம்மளுக்கு வலியுறுத்திட்டுருக்கு. உண்மையாக வாழக்கூடிய விஷயங்களைத்தான் சாஸ்திரங்களும் சொல்லுது. உண்மை வந்து உன்னோட இன்பத்தை வந்து இன்னும் உறுதிப்படுத்தும். அதாவது எப்படின்னா, நம்ம உண்மையாக இருக்குதுங்கிறது எப்படின்னு வச்சுங்களேன், நம்ம உள்ளத்துக்கு முதல்ல நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ நிறைய பேர் நம்ம அந்த மாதிரி வாழ்கிறது இல்லை. அதுக்காக நான் சொல்ல வரேன், என்னென்னா வெளி உலகத்துக்காக நம்ம நம்மளோட வாழ்க்கையை அமைச்சிக்கிறோம். அடுத்தவங்க நம்மளை பார்த்து இந்த மாதிரி நினச்சிடக்கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே நாம் நம்மளோட வாழ்க்கையை சரியாக வாழ்கிறது இல்லைங்கிற கருத்தில் தான் சொல்லப்பட்ட வார்த்தை இது. நேர்மையாக இருந்துட்டேனா எல்லாமே உனக்கு பிரச்சனை கிடையாது. நேர்மையாக இருக்க கற்றுக்கிட்ட அப்படின்னா தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா உன் மனசுக்குள்ளார எந்த ஒரு விரோதமும் இல்லை, அடுத்தவங்களை வந்து பழி வாங்கணுங்கிற அந்த எண்ணம் இல்லை அப்படின்னா அதுதான் இன்பம். அந்த இன்பம் வந்துருச்சுன்னா எல்லா வேலைகளும் சரியாக வந்துடும். அதனால் எல்லா செயல்களிலும் உண்மை நிலவும் படி செய் அப்படின்றார். இதை வந்து அவர் கட்டுரைகளில் பதிஞ்சிருக்காரு. அவரை பற்றியே அவர் நிறைய எழுதியிருக்கார். சின்னசங்கரன் கதைன்னு சொல்லிட்டு ஒரு கதையை அவர் அவரோட சுயசரிதத்தை வந்து கதையாக எழுதுனது. அது மாதிரி விஷயங்களை நம்ம படிக்கிறப்ப புரிஞ்சிக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் பாரதியார்கிட்ட பிடித்த விஷயம் இதுதான், நேர்மையாக வாழ்ந்தது. வார்த்தைகளாக எழுதி வைக்காமல் அவர் வாழ்ந்ததை அவர் வந்து ஒரு ஆவணப்படுத்தி வச்சிருக்காரு, அவ்வளோதான். அந்த மாதிரி நாமளும் இருக்கணுங்கிற ஒரு பாடம் எனக்கு இதுலேருந்து கிடைக்குது. பாரதி சொன்ன மாதிரி பாரதியாரே இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசி மாதிரி தான் இருக்கார். 1921 எழுதுகிறார் கவிதை, ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. சுதந்திரம் அடைஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பாடுற பாட்டு வந்து 1921 எழுதுனது. ஒரு 20 வருஷத்துக்கு அதுக்கப்புறம், 20-25 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்க போகிற சுதந்திரத்தை பற்றி அந்த இன்பத்தை உணர்ந்து எழுதின பாடல் தான் அது. தீர்க்க தரிசனம் அவருக்கு இருந்தது. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நாங்கள் சுதந்திரம் அடைஞ்சிட்டா எப்படி இருப்போம், வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதியிருக்காரு. பாரத தேசத்தை பற்றி, அதாவது விடுதலை அடைந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாரு. வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம், அதாவது வெள்ளி பனிமலைனா காஷ்மீர் சொல்கிறாரு. அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தனமானத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம். இந்த பாட்டில் சொல்கிறாரு, சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம்,
சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம்.
அதாவது தண்ணியை நம்ம தேக்கி வைக்கணும், அதில் தான் பயிர் செய்யணும். பள்ளிகள் அதிகமாக கட்டி கல்வி கொடுக்கணும், இதெல்லாம் இல்லை இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு ப்ரொப்போசல் வந்து வைக்கிறார். இதெல்லாம் செய்யணும் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. பாரதியார் கட்டுரைகள் நம்ம படிக்கிறப்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் நான் என்ன சொல்ல விரும்புன்னு வச்சுங்களேன், பாரதியாரை வந்து ஒரு உண்மையான வாழ்க்கை நான் வாழணும், என்னோடய வாழ்க்கை வந்து எங்கள் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து சமுதாயத்துக்கு ஒரு பங்களிப்பை நம்ம வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக பாரதியோட கவிதைகளை உணர்வுபூர்வமாக படித்து, கவிதைகளை மட்டும் படித்ததும் இல்லாமல் அவரோட கட்டுரைகள், கதைகள், வாழ்க்கை வரலாறுகள் சார்ந்த புத்தகங்கள் இதெல்லாம் நம்ம படிக்கிறப்ப நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம செய்யணும். அது செஞ்சாலே போதும், அதில் சொல்லப்படாத விஷயங்களே இல்லைன்னு தானே அர்த்தம். அதில் அந்த மாதிரி இருக்குது, நம்ம படிக்கலாம், வாழ்க்கையில் கடைபிடிக்க நாம் முயலலாம். எங்கே தமிழன் என்று என் தமிழர் தேடுகையில் இங்கே தமிழன் என்றெடுத்து வந்தாய் நீ வாழ்க. கருக்கிருட்டில் பால் குழியில் கால் பதித்த செந்தமிலை உருக்கொளி மண்டபலத்தில் உலவ விட்டாய் நீ வாழ்க. பாரதத்தில் வாழ வைக்க பாட்டெழுதி பூரதத்தில் ஏறிவிட்ட பொன்மகனே நீ வாழ்க அப்படி சொல்லி கண்ணதாசன் பாடுறாரு. பாரதியார் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்றது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த காலத்தில் தான் தாகூர் அவர்களும் இருந்தாங்க, அவங்க வந்து உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு அதாவது நோபல் பரிசு கிடைத்தது, அது ஒரு பெரிய அங்கீகாரம். செல்வ செழிப்பில் வாழ்ந்த ஒரு மனிதர், நிறைய கவிதைகள் எழுதினாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வீரியத்தன்மை உடைய ஒரு கவிஞனாக தான் பாரதியாரும் இருந்திருக்கார். ஆனால் நம்மளோட மக்கள் அவரை வந்து கண்டுகாமல் விட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, அது செஞ்சது நம்மளுக்கெல்லாம் இழப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நல்ல ஒரு சூழல், அடிப்படை தேவைகள் அவருக்கு பூர்த்தி அளவுக்கு இருந்திருந்ததுனால் இதனோட பரிமாணம் இன்னும் அதிகமாக நம்மளுக்கு கிடைத்திருக்கும். இருந்தாலும் இருக்கிற விஷயங்களே நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் தான் நான் நினைக்கிறேன். இளைஞர்கள் பாரதியாரை நோக்கி வரணும். ஃபோட்டோவை போகிறதுனாலையோ அவர் வாசகங்களை எழுதுவதனாலேயோ பாரதியாரை வந்து நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோன்னு அர்த்தம் கிடையாது. சாரத்தை உணர்றதுக்கு நாம் முயற்சி செய்யணும். இதை நினைவுபடுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த மாதிரி தருணங்கள் நம்ம கிடைக்கிறப்ப அதை தவறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.